भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहन भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रण श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कर्कटे पूर्वफल्गुण्यां तुलसीकाननोद्भवां पाण्ड्ये विश्वंभरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसांतक हे गजेन्द्र करुणा पारीण हे माधव हे रामानुज हे जगत्रय गुरो हे पुंडरीकाक्षमा हे गोपी जननाथ पालय परम जानामि नत्वाम विना। இந்த வருட ஆடி மாத உபன்யாச அனுபவத்திலே ஆண்டாள் நாய்ச்சியார் அருளி செய்த திவ்ய சூக்திகளை பற்றியும் ஆளவந்தாருடைய அவதாரத்துக்கேற்ப அவருடைய ஐதிஹியங்கள் அதே போல் அவருடைய திவ்ய கிரந்தங்களை பற்றியும் உபன்யாசங்கள் நடைபெறுகின்றன. அதிலேயும் இந்த ஆடி மாதத்திலே தொண்டைமண்டல திவ்யதேசங்களிலே கஜேந்திர மோட்ச வைபவம் சன்னதிகளிலே நடைபெறுகிறது ஆடி பௌர்ணமி என்னும். அதை ஒட்டி கஜேந்திர மோட்சத்தை பற்றி சில விஷயங்கள் விண்ணப்பிக்க வேணும் என்று பெரியோர்களுடைய நியமனம். அதிலே இப்பகுதியிலே அருளிச் செயல்களில் ஆழ்வார்கள் இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை எவ்வாறு அனுபவித்துள்ளார்கள் என்ன விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். புராண சரித்திரங்களை ஆழ்வார்கள் பல இடங்களில் எடுத்து அருளி செய்கிறார்கள். அதிலேயும் அதிகமாக புராண சரித்திரங்களை சொன்னதுன்னு பார்த்தா அது இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லலாம். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழையாழ்வார், நம்மாழ்வார், மேலும் பட்டநாதனான பெரியாழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், களியன் ஆகிய திருவங்கை ஆழ்வார், ஆண்டாள் என்று இவர்கள் அனைவரும் கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை தம்முடைய அருளிச் செயல்களிலே அனுபவித்துள்ளார்கள். பாசுரங்கள்னு பார்த்தா 60க்கு மேற்பட்ட பாசுரங்கள் கஜேந்திர மோட்சத்துக்குன்னே இருக்கு. அதிலே பாசுரங்கள் முழுமையாக கஜேந்திர மோட்சத்தை சொல்வதாக சில பாசுரங்கள் அல்லது பல எம்பெருமானுடைய லீலைகளையும் எம்பெருமான் செய்த ரட்சணங்களையும் தொகுத்து அதிலே ஒன்றாக இந்த கஜேந்திர மோட்சத்தையும் அருளி செய்வதாகவும் இருக்கிறது. அனைத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில பாசுரங்களை எடுத்துக்கொண்டு கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை அனுபவிப்போம். ஆடி மாதத்திலே அவதரித்த ஆண்டாள் ஆடி பௌர்ணமியிலே கொண்டாடப்படுகிற கஜேந்திர மோட்ச சரித்திரத்தில் மிகவும் ஈடுபட்டுள்ளாள் என்று தெரிகிறது. ஆரம்பத்திலும் முடிவிலும் இந்த சரித்திரத்தை அனுபவித்துள்ளாள். திருப்பாவையிலே தொடக்கத்தில் அதாவது 6வது பாசுரத்திலே உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவம் என்று சாதித்துள்ளாள். இங்கே எம்பெருமானுடைய திருநாமம் ஹரி என்று காட்டப்படுகிறது. கஜேந்திர மோட்சத்தை செய்தருளிய எம்பெருமானுக்கு திருநாமம் ஹரி என்பது. இது ஒரு அவதாரம். ஒரு யானைக்காக அதை காப்பாற்ற வேணும் என்பதற்காக எம்பெருமான் எடுத்த ஒரு அவதாரம் என்னே கொள்ளலாம். அது ஹரி என்கிற திருநாமத்தோடு கூடியவன் என்று காட்டப்படுகிறது. அந்த திருநாமத்தை காலையிலே எழுந்திருக்கும் பொழுது முனிவர்களும் யோகிகளும் சொல்லிக்கொண்டு எழுகிறார்கள் அண்டாள் நாய்ச்சியாருடைய அனுபவம். பொதுவாகவே நாமும் எழுந்திருக்கும் பொழுது எம்பெருமானுடைய ஹரிநாமத்தை சொல்ல வேணும் என்று சாஸ்திரம். காலையிலே எழுந்தவுடன் கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேணும் என்றும் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டாள் ஆச்சியர் ஹரி என்கிற திருநாமத்தை இங்கே பிரயோகித்துள்ளார். ஹரி என்னால் ஹரிர் ஹரதி பாபானி என்று காட்டுவார்கள். நம்முடைய பாப்பத்தை எல்லாம் போக்குபவன் எம்பெருமானான ஹரி. என்ன பாபம் அப்படின்னா பகவத் அனுபவ விரோதியை போக்குபவன் என்று வியாக்கியானம் செய்தருள்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த திருப்பாவைக்கு. ஆக பகவத் அனுபவ விரோதியான பாபங்களை முடிப்பவன். இங்கே கஜேந்திரனுக்கு என்ன விரோதி அப்படின்னா முதலை இழுத்ததை அது உயிருக்காக கலங்கவில்லை. இந்த யானை எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்ப்பதற்காக பூவை பறித்துள்ளது. அது செவ்வி மாறுவதற்கு முன்பே எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்க்க வேணும் என்று ஆசைப்பட்டதனாலே அது முடியாமையாலே கதறியது. அதை எம்பெருமான் அதனுடைய இடரை போக்கினான் என்னால் அந்த புஷ்பத்தை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் என்று அந்த அனுபவ விரோதி பகவத் கைங்கரிய விரோதியை போக்கினான் எம்பெருமான். அதுதான் ஹரி என்று பாபங்களை போக்குபவன் என்று. மேலும் நாய்ச்சியார் திருமொழி ஆரம்ப முடிவுலேயும் இந்த சரித்திரங்கள் காணப்படுகின்றன. கஜேந்திர மோட்ச சரித்திரம், குன்றுநீருரை கோளரி மதயானை கோள் உடுத்தாய் என்னும். அதே போல கடைசியிலே முடிக்கும் பொழுது பருந்தாள்களேற்றுக்கு அருள் செய்த பரமன் என்னும். நடுவிலே மதமொழுகு வாரணம் உய்ய அளித்த எம் அழகனார் என்னும் அனுபவித்துள்ளாள். ஆக இந்த சரித்திரத்திலே மிகவும் ஈடுபட்டாள் என்று தெரிகிறது. மற்ற ஆழ்வார்களும் பலவிதமாக அனுபவித்துள்ளார்கள். அவற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கஜேந்திரன் என்கிற யானை எம்பெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேணும் என்று புஷ்பங்களை தேடிக்கொண்டிருந்தது. அந்த காலத்திலே அனாவிருஷ்டி, எங்கும் பூக்கள் கிடைக்கவில்லை. தாவளந்து உலகமுத்தும் தடமலரு பொய்கை புக்கு என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி உலகம் முழுவதும் அது தேடியதான் புஷ்பங்கள் எங்காவது கிடைக்குமா என்ன. அப்படி மழையே இல்லாத காலம், எங்குமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்க ஒரு இடத்திலிருந்து வாசனை வருகிறது, நல்ல புஷ்பத்தினுடைய வாசனை வருகிறது. அங்கே சோலைகள் இருக்க வேண்டும் என்று இந்த யானையானது தீர்மானம் பண்ணி அந்த இடத்துக்கு செல்கிறது. பெரிய ஆசையோடே செல்கிறது. கடிகள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகுதாமரை வாங்கிய வேழம் என்று திருமங்கை ஆழ்வார் திருவரங்கநாதனை அனுபவிக்கிற பொழுது இவ்விஷயத்தை தெரிவிக்கிறார். பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார். கஜேந்திரனைப் போல என்னையும் எண்ண வேண்டும் என்ன, அவனைப் போல நானும் உன்னை சரணம் புகுகிறேன் என்று ஆர்த்தியோடு புகுகிறார் திருமங்கை ஆழ்வார். அங்கே இந்த சரித்திரம் கடிகள் பூம்பொழில், ஏன் கடி என்று வாசனையை சொல்ல வேணும் இங்கே என்னால் எங்கும் தெரிந்தது யானை, எங்கும் புஷ்பம் கிடைக்கவில்லை. ஒரு இடத்திற்கு வந்தவுடன் நல்ல வாசனை வீசியது, புஷ்ப வாசனை. உடனே இங்கே சோலைகள் இருக்க வேண்டும், சோலைகள் என்னால் அங்கே பொய்கை இருக்க வேண்டும், அங்கே புஷ்பம் இருக்கும் என்று தீர்மானம் பண்ணி அங்கே நுழைந்ததாம் அந்த யானை. அந்த பொய்கை எப்படி இருக்கிறது என்னால் பேயாழ்வார் மணிநீர் சுனை என்று காட்டியிருக்கிறார். தாழ்ந்த அருவித்தடவரைவாய் ஆழ்ந்த மணிநீர் சுனை என்று அருளிச்செயல். எப்படி இருக்கிறதுன்னா மலைகள், மலை தாழ்வரை, இந்த தாழ்வரையிலே ஏற்பட்ட ஒரு சுனை, அந்த சுனையிலே புஷ்பங்கள் இருந்தன, அந்த புஷ்பத்தை பறிக்க கஜேந்திரன் சென்றது என்று. அப்படித்தான் ஸ்ரீபாகவதத்திலேயும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கூட்ட பர்வதம் என்று மூன்று மலை முகடுகள் இருக்கின்றன, சிகரங்கள். அதனுடைய தாழ்வரையிலே ருதுமத் அப்படின்னு ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தின் இரு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய பொய்கை என்று பாகவதத்திலே காட்டப்பட்டுள்ளது. அதற்கேற்ப இங்கே ஆழ்வாரும் அருளி செய்கிறார். தடம் தாழ்வரை என்று தடவரை, பெரிய மலை. அந்த மலைக்கு நடுவே ஆழமுள்ளதாய் மணி போலே தெளிந்து அழகியதான நீரை உடைய தடாகம் என்று அப்பிள்ளையினுடைய உரை அங்கே. பெரிய வாச்சான் பிள்ளை ஆழ்ந்த நிர்மலமான நீரை உடைத்தான சுனை என்று காட்டியிருக்கிறார். ஆக இந்த இடம் மலையிலே உள்ள ஒரு சுனை, அங்கே உள்ள பொய்கை என்று தெரிகிறது. பொய்கை எப்படி இருக்கு அப்படின்னா தடம்பெரும் பொய்கை வாய் என்று பெரிய ஆழ்வார். தாழை தன்னாம்பர் தடம்பெரும் பொய்கை வாய் என்று கரையிலே தாழைகளையும் தாழை செடிகளையும் மரங்களையும் உள்ளே குளிர்ந்த ஆம்பல்களையும் உடைத்தாய் இருக்கும், மிகவும் பெரிதாயுள்ள பொய்கை என்ன. அதனுடைய கரையில இந்த மாதிரியான செடிகள் புஷ்பங்கள் எல்லாம் இருக்கின்றன என்ன. நம்மாழ்வாரும் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை என அனுபவிக்கிறார். மொய்மாம் பூம்பொழில், இங்கே வண்டுகள் மொய்க்கப்பட்ட பொழில் என்ன, மா என்று பல அர்த்தங்கள் காட்டப்படுகின்றன. அதிலே வண்டுன்னு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தை உட்கொண்டு அருளி செய்கிறார். வண்டுகள் மொய்க்கப்பட்ட பொழில் என்ன, பொதுவாக மா என்பதற்கு மாவே கருமையும் பெருமையும் நிறமும் மேவிய நாற்காலுடைய வண்டும் பூரை திருவென ஆரையும் பொருந்தும் என்று நிகழ்ந்து காட்டப்பட்டுள்ளது. ஆக இந்த அர்த்தங்களை உட்கொண்டு அருளி செய்கிறார் இங்கே நம்பிள்ளை. அடுத்த அர்த்தம் மா என்று மாமரத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படி மாவால் உண்டான பொழில் என்று மாமரங்களால் உண்டான பொழில் என்றுதல், பூத்த பொழில் என்று பூம்பொழில், இப்படி ரொம்ப மனோகரமாக இருக்குது, ஆசைப்படும்படியாக இருக்குது. அதில் பூவாறு கடல்களிலே பனிமாற பூத்தேடி கிடையாமையாலே இடர்பட்டு வருகிறான். தூரத்திலே குளிர்ந்த சோலையும் பூத்த பொய்கையுமாய் தோற்றக் கண்டு மேல் விழுந்து வந்து பறித்தான் ஆயிற்று. உள்ளே துஷ்டசத்துவம் கிடந்தது என் அறியாதே, அச்சவுளையோடு பொய்கையோடு வாசியற இவருக்கு உத்தேசியமாய் இருக்கிறதாயிற்று. அப்பொழுது அவனுக்கு உத்தேசியமானார் போலே என்று ஈட்டனுடைய ஸ்ரீசுக்தி. மேலும் தயரதன் பெற்ற மரதக மணித்தடத்துக்கு பொலியாயிருக்குமிரே இப்பொய்கையும் என்று காட்டியருள்கிறார். அதாவது கஜேந்திரனுக்கு எங்கேயும் தேடி புஷ்பம் கிடைக்கல, ஆசையோடு வருகிறான் ஒரு இடத்துல தென்பட்டது உள்ள முதல இருக்கும் என்று அறியாமல் வேகமாக பெரிய ஆசையோடு கிளர்ந்து அந்த பூவை பறிக்க வந்தான். அந்த பொய்கை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆகர்ஷமாக இருக்குது, வேண்டியதாக இருக்குது கஜேந்திரனுக்கு. அதே போல் ஆழ்வாருக்கும் வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன தடாகம் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமுகன் என்கிற தடாகம். என்ன மரதக மணித்தடம், தயரதன் பெற்ற மரதக மணித்தடம், அதுக்கு போலியாக இருக்காம் இந்த பொய்கை, கஜேந்திரன் இறங்கிய பொய்கை ராமனைப் போலே சக்கரவர்த்தி திருமகனைப் போலே இருக்கிறது. என்ன சக்கரவர்த்தி திருமகனும் அப்படித்தானே, தாமரைக்காடு திருக்கண்கள் தாமரை வாய் கனிவாய் என்ன பொய்கையிலே இருக்கக்கூடிய அந்த தாமரைகளைப் போலே, பூத்த தாமரைகளைப் போலே எம்பெருமானும் அப்படித்தான் எழுந்தொள்ளியிருக்கிறான். அதனால் அவனே ஒரு தட்டாகம்தான், அதற்கு போலியாக இருக்கிறதாம் இந்த தட்டாகம். இப்படி பலவிதமாக அனுபவிக்கிறார்கள். அந்த பொய்கையை சில பாசுரங்களை கொண்டு அனுபவித்தோம். அடுத்து அந்த கஜேந்திரன் ஆகிற யானையை ஆழ்வார்கள் பலவிதமாக வர்ணித்துள்ளார்கள். கண்ணனே கரிகோல் விடுத்தானே, கைமா துன்பம் ஒழித்தாய், இன்னும் கொலைப்புண் தலை குண்ணம் ஒண்ணுய்யா. இந்த கஜேந்திரனை யானை என்னும் கரி என்னும் காணமறு வேழம் என்னும் தின்கைமா என்னும் கதநாகம் என்னும் பொள்ளைக்கரத்த போதகம் என்னும் பருந்தாள் களிறு, இப்படி பலபடியாக இந்த யானையை பல சப்தங்களை இட்டு அருளி செய்கிறார்கள் ஆழ்வார்கள். மேலும் நம்மாழ்வார் விசேஷமாக தொழும் காதல் களிறு என்று அனுபவிக்கிறார் கஜேந்திரனை. கஜேந்திரன் எதை எதிர்பார்த்தான், ஸ்ரீ கஜேந்திராழ்வான் என்னே ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள், கையும் திருவாழியுமான அழகு, அதை காண ஆசைப்பட்டிருக்கிறவனாயிற்று இவன் என்கிறார் இங்கே வியாக்கியானத்தில். பொதுவாக யானையை விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால் சதுர்தந்தி என்று நாலு தந்தங்களை உடைய யானை என்று சில அடைமொழிகள் இட்டு சொல்லுவர்கள் ஐராவதம் போன்ற யானைகளை. அதே போல இந்த யானைக்கு என்ன விசேஷணம் என்னால் தொழும் காதல் களிறு, எம்பெருமானை நேரே காண வேணும் தொழ வேணும் என்கிற ஆசையோடே கூடியவர் இந்த கஜேந்திராழ் ஸ்ரீ கஜேந்திராழ்வான். அதனாலே தொழும் காதல் களிறு என்று அருளி செய்கிறார். மேலும் இது மூன்று ஆபத்திலே ஒன்று என்று காட்டப்படுகிறது. எம்பெருமானுக்கு மூன்று ஆபத்துக்கள் வந்து கழிந்தது என்று அருளி செய்வர்கள். அதாவது பிரகலாதன், கஜேந்திரன், திரௌபதி இவர்களை காப்பாற்றாமல் விட்டிருந்தால் எம்பெருமானே இல்லை என்று லோகத்தில் உள்ளார் சொல்லிவிடுவார்கள். அதனாலே எம்பெருமானுக்கு மூன்று ஆபத்துக்கள் வந்து கழிந்தது என்பது ஆச்சாரியர். அதே போல ஒரு பாசுரத்திலே மூன்று ஆபத்துக்களை ஆழ்வாரும் அனுபவித்துள்ளார். நம்பனே நவீன்னேத்த வல்லார்கள் நாதனே என்கிற பாசுரத்திலே பெரிய ஆழ்வார் இங்கே நரசிம்மாவதாரத்தையும் த கஜேந்திர சரித்திரத்தையும் மேலும் எம்பெருமான் உலகளந்த சரித்திரத்தையும் காட்டியருள்கிறார். ஆக இங்கே மூன்று ஆபத்துக்கள், அதை போக்கியவன் இந்திரனுக்கு வந்த ஆபத்து மகாபலியாலே, அதை போக்கியவன் பிரகலாதனுக்கு இரணியனாலே வந்த ஆபத்தை போக்கியவன் கஜேந்திரனுக்கு முதலையினாலே வந்த ஆபத்தை போக்கியவன் என்ன. ஆக மூன்று ஆபத்துக்கள், இதனாலே ஈஸ்வரத்துவம் நிலை பெற்றது என்று அங்கே வியாக்கியானம். அங்கே காரணா என்னுங்கிறார், கம்பமா கரிகோல் விடுத்தானே காரணா, இப்படி இந்த சேர்த்தி சொற்சேர்த்தியை வைத்து கொண்டு ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியருள்கிறார்கள். ஆக காரணத்துவம் ஈஸ்வரத்துவம் அவனுக்கு நிலைபெற்றது எதனாலே அப்படின்னா கஜேந்திராழ்வானை பெற்றதும் என்னும். அடுத்து திருமங்கை ஆழ்வார் கொலைப்புண் தலை குண்ணம் என்று அந்த யானையை வர்ணிக்கிறார். யானையுடைய தலையிலே புண் இருக்கிறதாம், புண் ஆறாத தலை என்று. சரி, அந்த யானைக்கு காலத்தானே இந்த முதலை பிடித்து இழுத்தது. யானையுடைய காலை முதலை கவ்வியது. அது நிலத்திலே இழுக்கிறது யானை, நீருக்கு இழுக்கிறது முதலை. இப்படி ஸ்லோகங்கள் புராணங்களிலே காணப்படுகின்றன. இழுக்கும்பொழுது காலில் தானே புண் வரணும், தலையில ஏன் புண்ணுன்னா பொதுவாக ஜாதி பண்பு என்ன ஒரு காரணம் காட்டுகிறார். அதே போல ஆணைகளோடு பொருது புண்ணாயிருத்தல், காட்டு யானை தானே கஜேந்திரன், அதனால் மற்ற ஆணைகளோடு எப்பொழுதும் சண்டை போடும், போடும் பொழுது தலையிலே புண்ணாயிருக்கும், அல்லது அங்குசத்தால் கொத்தப்பட்டிருப்பதால் புண்ணாயிருக்கும் என்று மூன்று காரணங்கள் இங்கே பெரிய வாச்சான் பிள்ளை காட்டி அருள்கிறார். மேலும் பல பாசுரங்கள் யானைக்காக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த யானை அனுபவத்தை முடிக்கலாம். சீயோஜன பூஷணத்திலே இங்கே கஜேந்திர ஆழ்வானை காட்டுகிறார். அதிகாரி நியமம் இல்லை என்று, பிரபத்திக்கு என்னென்ன நியமங்கள் இல்லை என்று காட்டு வருகிற பிரகரணத்திலே, பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, பல நியமம் இல்லை என்று, கேவலம் விஷய நியமமே உள்ளது என்று காட்டப்படுகிறது. அங்கே அதிகாரி நியமம் இல்லை என்பதற்கு ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானையும் பிரமாணமாக எடுக்கிறார். அது ஒரு திரியக்கு. காளியனும் அப்படித்தான், ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானும் அப்படித்தான், இருவருமே திரியக்கு தான். ஆனால் காளியன் எதற்காக சரணாகதி செய்தான்? தன்னுடைய உயிரை காப்பதற்காக சரணாகதி. ஆனால் கஜேந்திர ஆழ்வானோ கைங்கரியத்திற்காக சரணாகதி. இங்கே மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார். திரியக் ஜென்மாவாய் அனுகூலமாயிருக்கிற ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் என்று அங்கே ஜீயர், பெரிய ஜீயருடைய வியாக்கியானம். அடுத்த சூத்திரத்திலும் பல நியமம் இன்னிக்கே ஒழிந்தபடியன் எண்ணில் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்கு பலம் கைங்கரியம் என்று பல பேர் பல விஷயங்களுக்காக பிரபத்தி செய்துள்ளார்கள். காளியன், தர்மபுத்திராதிகள் ஒவ்வொருவருக்கும், விபிஷி விபீஷன் ஆழ்வான் அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று. ஆனால் கஜேந்திர ஆழ்வானுக்கு பலம் கைங்கரியம்னு உயர்ந்த அடியவராக இங்கே காணப்படுகிறார். சரி, இப்படி புஷ்பத்தை பறிக்க வேணும்னு கஜேந்திர ஆழ்வான் பொய்கைகளை இறங்க புஷ்பத்தை பறித்து விட்டான். பறித்த புஷ்பம் துதிக்கையில் இழுக்கும் பொழுதுதான் இந்த ஆபத்து வருகிறது. முதலையானது இழுக்கிறது. அது யானை தன்னுடைய முயற்சியை செய்து பார்த்தது. ஆனால் மட்டும் எப்படியாவது நம்மை நாமே காத்துக்கொள்ள வேணும். இந்த சின்ன விஷயத்துக்காக எம்பெருமானை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது, நாமே காத்துக்கொள்வோமே என்று இருந்தது. அது துதிக்கை முழுகும்படியான ஆபத்தாகிவிட்டது. தலைமுழுகியது, துதிக்க மட்டும்தான் மேலே தூக்கின்றிருக்கு. அப்படிப்பட்ட ஆபத்து. அப்பொழுதும் அந்த யானை எப்படி இருக்கான்? நீராறு கமலம் என்று சிறிய திருமடல். பறித்து வெகு நேரம் ஆகிவிட்டது. காலங்கள் காட்டுகிறார்கள் 1000 தேவமான சம்வத்சரம் என்று. அவ்வளவு நாட்கள் முதலையானது நீருக்கு இழுக்க யானையானது கரைக்கு இழுக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வருஷங்களிலே அப்படியே புஷ்பம் இருக்குமான்னா, எம்பெருமானுக்காக பறித்ததாகையாலே நீரில் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே மலர்ந்திருக்கான். நீரிலே நின்றது போலே மலர்ந்து விளங்கிற்று என்னுங்க வியாக்கியானம். யானை பார்த்தது, இதற்கு மேல் நம்மால் நம்மை ரட்சிக்க முடியாது, நம்மை சேர்ந்தவர்களாலும் ரட்சிக்க முடியாது. அதாவது பக்கத்தில் நிறைய யானைகள் நின்றிருந்தன, அவைகளும் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தன, ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுவோ முழுவழி முதலை என்கிறார் ஆழ்வார். முழுவழி முதலைன்னு அவ்வளவு வலிமையோடு கூடியது. மேலும் அந்த முதலை அது ஆகாரத்துக்காக யானையை விழுங்க நினைக்கவில்லை, அதற்கு சாபம் போக வேண்டும். அந்த யானையா அந்த முதலையானது ஒரு கந்தர்வன், சாபத்தாலே முதலையாக இருக்கிறான். அது சாப விமோசனம் இந்த கஜேந்திரனாலே ஏற்பட போகிறது என்று தெரிந்து வெகு காலமாக யானைக்காக காத்து கொண்டிருக்கு. அதனால் யானை கிடச்ச உடனே அதை பிடித்து கொண்டு விட்டது, தன்னுடைய முழுமையான வழியாலே பிடித்து கொண்டு விட்டது. பெரியாழ்வாரும் பதக முதலை வாய்ப்பட்ட களிறு என அனுபவிக்கிறார். பதகம் என்னால் பாதகம் என்பது பதகம் என்று குறைந்திருக்கிறது. அப்படி பாபத்தோடே வந்த முதலை, அதாவது பாபம் என்னால் இங்கே சாபம், சாபத்தாலே வந்திருக்கிறது, முதலையாக வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட முதலை என்ன, இது என்னென்னா இப்பொழுது பாபம் பண்ணவில்லை, பூர்வ பாபம்தான் காரணம். இப்போ யானையை இழுக்குதே அதனால் வந்த பாபமானா அது சாபம் கொடுத்தவருக்கு சென்று போய்விடும். அதனால உன் செய்த வினை என்று காட்டப்படுகிறது. அந்த திசையிலே யானை எம்பெருமானை கதறி அழைத்தது. பதகமுதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன என்ன கண்ணா கண்ணா என்று அழைத்தது என்கிறார் பெரியாழ்வார். இதே திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலிலே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் என்ன அழைத்தது என்று காட்டுகிறார். ஆனால் புராணங்களிலே ஆதிமூலம் என்ன மூலமே என்று கூட்டதாம் யானை. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறார் மணவாள மாமுனிகள் இந்த பதகமுதலை பாசுர வியாக்கியானத்திலே. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்று கூப்பிட்டானாக அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார். இவர் அதாவது பெரியாழ்வார் என் கண்ணா கண்ணா என்று கூப்பிட்டானாக அருளி செய்தார். மூலேதி முக்தபதமா லபதி த்விபேந்திரே என்று கொண்டு மூலமே என்று கூப்பிட்டானாக பௌராணிகர் சொன்னார்களே. இவை தன்னில் சேரும்படி எண்ணில் மூலம் என்கிற விடத்தில் அசாதாரண விக்கிரக விசிஷ்டனான ஆகாரத்தை நினைத்து கூப்பிட்டான் ஆகையாலே என்று வெறும் எம்பெருமான் என்று கூப்பிடவில்லை. அவன் திருமேனியோடே இங்கே எழுந்தருள வேணும் என்று ஆசைப்பட்டான். திருமேனியை காண வேணும் என்று ஆசைப்பட்டான் ஸ்ரீகஜேந்திராழ்வான். அதனால் விக்கிரக விசிஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து மூலமே என்று கூப்பிட்டான். அதனால் எம்பெருமான் தன்னுடைய வடிவோடே கூட வந்தான். அந்த வடிவத்துக்குண்டான திருநாமங்களை இட்டு ஆழ்வார்கள் அழைக்கிறார்கள், அதனாலே தோஷமில்லை என்று காட்டப்படுகிறது. மேலும் நாராயணா ஓமணிவண்ணா நாகனையாய் என்று நாராயணா என்னால் நர சமூகங்களுக்கெல்லாம் பிராபிய பிராபகமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். சரி, இந்த கஜேந்திர ஆழ்வான ரட்சிக்காவிட்டால் அவனுடைய நாராயணத்துவமே சித்திக்காது. இதே போலத்தான் நம்மாழ்வாரும் முயற்சிக்கிறார். இந்நாராயணன் எல்லாருக்கும் பிராபியம் பிராபகம், என் ஒத்தனை காப்பாற்றலைன்னா உன்னுடைய நாராயண நாமம் விளங்காதுன்னு சொல்கிறார். அதே போலத்தான் இங்கே நாராயணா என்னால் நர சமூகங்களுக்கெல்லாம் பிராபிய பிராபகன், என்னை ரட்சிக்கலைன்னா உன்னுடைய நாராயணத்துவம் சித்திக்காது. மணிவண்ணா என்று திருமேனியைத்தானே காண ஆசைப்பட்டான். அதைத்தான் மணிவண்ணா உன் நீல மணி போன்ற திருமேனியை காணவண்ணும் ஆசைப்பட்டு இருப்பது. தாபத்திரயங்களால் தாகம் எடுத்து தவிப்பார்க்கு தண்ணீர் போன்ற திருமேனியை தானம் செய்பவன் இங்கே வியாக்கியானம். நாகனையாய் இதுதான் மருந்தாக இருக்கிறது கஜேந்திராழ்வானுக்கு. உன் உடம்பை ஆசைப்பட்டாருக்கு கொடுக்கும் அவனல்லையோ நீ. நாகனையாய் என்னால் ஆதிசேஷன், அவனை அணைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். நான் ஆதிசேஷனுக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் தேவை, அந்த ஸ்பர்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால நாகனையாய் என்னும். இது மூணையுமே மருந்தாக சொல்லலாம். கஜேந்திரனுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, நோய் வந்திருக்கிறது, அதை தீர்க்க மருந்து வேணுமே. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் மருந்து அந்த காலத்திலே மூன்று விதமாக சொல்லுவார்கள். மணி மந்திர ஔஷதம் என்ன, சில மணிகளை கொண்டு நோயை போக்குவர்கள், அதே மூலிகை அவை கொண்டு போக்குவர்கள். ஔஷதம் என்று மருந்தை கொண்டும் போக்குவர்கள். இப்படி நாராயணா என்பதுதான் மந்திரம், மணிவண்ணா என்று மணி, மருந்து எதுனா நாகனையாய். ஏன்னா கஜேந்திரனுக்கு என்ன வேணும், எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் வேணும், அதைத்தான் கடைசியிலே செய்கிறான் எம்பெருமான். அதனுடைய காலிலிருந்து முதலையை விடுவித்தான், சக்கரத்தாலே முதலுடைய தலையை அறுத்தான். அறுத்து இரண்டையுமே கரைக்கு கூட்டு கொண்டு வந்தானாம் எம்பெருமான். அவன் திருக்கைகளாலே யானையும் தூக்கி கொண்டு முதலையும் தூக்கி கொண்டு கரையிலே விட்டு மெதுவாக ஆழியை பிரயோகம் செய்து சென்னின்னு ஆழி தொட்டானை என்கிறார் திருமங்கையாழ்வார். மீனமருவிகை நான்மலர் உகிவான் வேட்கையினோடு சென்னிழிந்த காணமறு வேழம் கையெடு தளரா கரா அதன் காலினை கதுவ ஆணையும் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை என்று அப்படி மடுவின் கரையில இரண்டையும் போட்டு பார்த்து வெட்டுகிறானாம். யானைக்கு எந்த ஒரு நோவும் வரக்கூடாது என்பதற்காக பார்த்து முதலையுடைய தலையை அறுத்து பிறகு அந்த இடத்திலே ஒத்தி கொடுக்கிறானாம். இதுதான் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம், அதுவே அவனுக்கு மருந்து. ஆக மூன்று மருந்தையும் கேகாட்டுகிறார் திருமங்கையாழ்வார். நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் என்று இப்படி கதறியதாம் யானை. உடனே எம்பெருமானாலே தரிக்க முடியவில்லை, பரமோதத்திலிருந்து கிளம்பி வருகிறான். எப்பொழுது தன்னுடைய முயற்சியை விட்டு எம்பெருமான் கையை எதிர்பார்த்ததோ உடனே எம்பெருமான் ரட்சிக்க ஓடோடி வந்து விட்டான். ஆக இந்த சரித்திரத்திலே தெரிவது சுஸ்வாதந்திரத்தை விட வேண்டும். அதை விட்ட உடனேயே சத்து நாகவர ஸ்ரீமான் என்று ஸ்ரீமானாக பெரிய கைங்கரிய செல்வத்தை உடையவனாக காட்டப்படுகிறார் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான். அந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் பலவிதமாக அனுபவிக்கிறார்கள். தென்கை மாது உயர்ஜித்தவன் காரானை இடர்கடிந்த கற்பகம், அதாவது ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுடைய ஆபத்தை போக்கினான். அதை பண்ணி அவனுக்கு தன்னை முற்றுட்டாக்க கொண்டு நின்றவன் என்று இங்கு வியாக்கியானம். கற்பகம்னா அது மற்றதை கொடுக்கும். இந்த கற்பகம் எம்பெருமானாகிற கற்பகம் இருக்கே, திருக்கடல் மல்லையில் இருக்கக்கூடிய கற்பகம், அது தன்னையே கொடுக்கும். காரானை இடர்கடிந்த கற்பகம் என்று, வாரணங்கள் இடர்கடிந்த மாலை என்று, பிறர்க்கு இடரை விளைக்கக்கூடியது அது. யானை என்ன பண்ணும், அது அவ்வளோ பலம் பொருந்தியது, மற்றவர்களுக்குத்தான் ஏதாவது இடரை கொடுக்கும். அப்படிப்பட்ட அது கொண்ட இடரை எம்பெருமான் போக்கினான். அது பக்கலிலே ரொம்ப காதலை உடையவன், வியாமுக்தனானவன் என்னும். ஆக இது ஆசிரித வாத்சல்யத்தை காட்டுகிறது என்னும், நீர்மையை காட்டுகிறது என்னும், மேன்மையை காட்டுகிறது என்னும், பல குணங்களை காட்டுகிறது. எம்பெருமான் காரணன் என்று காட்டுகிறது. ஏன்னா மூலம் ஆதிமூலமேனு கூட்டது யானை. உடனே மற்றவர்கள் வரவில்லை, வர முடியாது. ஆக எம்பெருமானே ஜெகத்காரணன் என்பது இந்த விஷயத்திலிருந்து தெரிகிறது. எம்பெருமான் இந்த யானை மீது எவ்வளவு வாத்சல்யம் இருந்தால், ஆசிரித வாத்சல்யத்தை காட்டுகிறான். வந்து இங்கே வந்து குதித்தான். மேலும் மாலை என்ன, அது மேலே அவ்வளவு ஆசையுடையவன். செங்கன் வாழம் உய்ய வினை தீர்த்த அம்மான். இங்கே வினை தீர்க்கையாவது என்ன அப்படின்னா, கஜேந்திரன் நினைத்தபடியே செய்கிறானாம். அதனுடைய கையில் இருந்த புஷ்பத்தை தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டான். அதுதான். மேலும் இந்த எம்பெருமானுக்கு என்ன கிடைத்தது இதனாலே அப்படின்னா, கொலைப்புண் தலை கொண்ட முன்னுய்ய அண்ணு கொடுமாமுதலை கிடர் செய்து கொங்காரிலை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்மான் என அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாம். கஜேந்திரனை காப்பாற்றியவுடன் அவ்வளவு சந்தோஷம் பிராட்டிக்கு. எம்பெருமானை அணைத்து கொண்டாளாம், இதை பெற்றான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தந்தை அவருடைய மனைவி இடத்துல முகம் பெற வேணும்னா குழந்தைக்கு நல்லது செய்வர். செய்தால் இவள் மகிழ்வள், தாய் மகிழ்வள். பிரஜையினுடைய துக்கத்தை போக்கி தாய்பாடே முகம் பெறுவாரை போலே என்று இங்கே காட்டப்படுகிறது. கரவதத்திலும் பார்க்கலாம். ரிஷிகள் தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், அவர்களுக்கு ராட்சசர்களாலே ஆபத்து, கரதூஷணாதிகள். எம்பெருமான் தனி ஒரு வீரனாக அந்த 14,000 ராட்சசர்களையும் கொன்று முடித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் வீரஸ்ரீயோடே நின்று கொண்டிருக்கிறான். அவனை வந்து பார்க்கிறாள். இதுவரைக்கும் பெருமாள் யுத்தம் பண்ணி பார்த்ததே கிடையாது, இப்பொழுதும் பார்க்கவில்லை. தள்ளித்தான் இருந்தாள், ஆனால் அந்த திருக்கோலத்தை பார்த்தாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மருஷீனாம் சுகாவகம் பபூவருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று ராமாயணத்திலே காட்டப்பட்டுள்ளது. தம் திருஷ்டுவா, இப்படிப்பட்ட ராமனை பார்த்தாள். சத்ருக்களை வென்றவன், ரிஷிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தவன். ஏன்னா இவர்களையெல்லாம் கொன்னதுனாலே அவர்களுடைய ஆபத்து நீங்கியது. உடனே பபூவா என்று இப்பொழுதான் உழலானாள் சீதைக்கு. அப்பதான் உயிரே வந்தது, சத்தையே வந்ததாம். இப்படி தன்னுடைய குழந்தைகளான ரிஷிகளுக்கு நன்மை ஏற்பட்டதுன்னு தெரிந்த உடனே ஆசையோடு வந்து எம்பெருமானை நன்கு அணைத்து கொண்டாள். அங்கே ஸ்லோகம். அதே போல இங்கே கஜேந்திராழ்வான் பிராட்டியினுடைய புத்திரன், அவனுடைய இடரை போக்கினான் எம்பெருமான். உடனே ஆசையோடு அணைத்து கொண்டாள் பிராட்டி என்று காட்டப்படுகிறது. மேலும் இது கஜேந்திரனுடைய துக்கத்தையா எம்பெருமான் துடைத்தான்? இல்லை இல்லை, எம்பெருமான் தனக்குண்டான துக்கத்தை போக்கிக் கொண்டான். பொள்ளைக்கரத்த போதகத்தின் துன்பம் துடைத்த புனிதன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். தன்னுடைய துக்கம் தீர்ந்தவன் என்ன வியாக்கியானம். புனிதன் என்னால் என்ன புனிதன் அப்படின்னா, ஏதோ கஜேந்திரனுக்கு ஒரு சத்ரு இருந்தான், அவனை போக்கினோம் என்று எம்பெருமான் நினைக்கவில்லை. தன்னுடைய துயரை துடைத்து கொண்டோம். துயரரு சுடரடி, துயர் அறுக்கும் சுடரடி அல்ல, துயர் தீர்ந்த துயர் அருந்த சுடரடி என்னும். அப்படி இங்கே தன்னுடைய துக்கம் தீர்ந்ததாக எம்பெருமான் எண்ணுகிறான். சரி, இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தினுடைய மர்மத்தை அறிந்தவர் யாருன்னு பார்த்தா, அது ஆண்டாள் நாயிசியார் மட்டும்தான். இது நம்பிள்ளை மொயம்பாம்பொழில் பொய்கை வாசுர வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். பெரியவாச்சான்பிள்ளையும் இவ்வர்த்தத்தை காட்டி அருளியிருக்கிறார் நாயிசியார் திருமொழி பாசுரத்திலே. கயலொடு வாழை விரவி என்கிற பாசுர வியாக்கியானத்திலே பெரியவாச்சான்பிள்ளை. இங்கே ஆந்தராள குடி, ஆனால் ஆந்தராளம் நடுவில் இருக்கக்கூடிய குடின்னு அர்த்தம். இங்கே ரெண்டு அர்த்தத்திலே இந்த பதத்தை பிரயோகித்திருக்கிறார் பெரியவாச்சான்பிள்ளை. அதாவது இடையர் குலத்தை ஆஸ்தானம் பண்ணினாள் பிராட்டி கோதை நாச்சியார். அப்படி ஆஸ்தானம் பண்ணி இடையனான கண்ணனை ஆசைப்பட்டாள். கோபியார் பாவனையிலே எம்பெருமான் இவருடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்தான். இவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து குறுந்த மரத்தில் ஏறிக்கொண்டு தன்மேலே சில வஸ்திரங்களையும் குறுந்த மரத்தின் மேலே சில வஸ்திரங்களையும் கட்டி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த பெண்கள் கதறுகிறார்கள், கண்ணா இந்த துணிகளை கொடுக்க வேணும், குருந்தத்தில் இருக்கக்கூடிய துணிகளை கொடு என்று. அப்படி சொல்லும் பொழுது கயலுடு வாளை விரவி, எம்பெருமான் உடனே அருள் செய்யணும்னா என்ன பண்ணணும்னு அந்த மர்மத்தை எறிந்தவளாம் பிராட்டி ஆண்டாள் நாய்ச்சியார். அதனாலே ஆந்தராள குடியிலே பிறந்தாள் ஒருத்தியுண்டு போலே காணும். அதான் ஆந்தராள குடி அப்படின்னா இடையர் குடின்னு ஒன்று, ஆந்தராளம்னா இடையின்னு பார்த்தோம், அந்த இடையர் குடியிலே பிறந்தவள், அதனால ஒரு இடையனுடைய சுபாவம் அவளுக்கு தெரியும் என்று. ஆனால் இங்கே உள்ளர்த்தம் ஆந்தராள குடி அப்படின்னா பிரபண்ண குடின்னு அர்த்தம். அங்கே மேலே மூக்ஷு மேலே பரவதத்திலே நித்திமுக்தர்கள் இருக்கிறார்கள், கீழே சம்சாரிகள், இரண்டிலும் சேராமல் நடுவில் இருக்கக்கூடியவர்கள் மூக்ஷுக்கள். அப்படிப்பட்ட மூக்ஷு குடியிலே பிறந்தவள் ஒருத்தி என்ன, அதனாலே அவளுக்கு ஈஸ்வர மர்மஜ்ஞை, அவள் எப்படிப்பட்டவள்னா ஈஸ்வர மர்மஜ்ஞையாய் இருக்கும் என்ன, எம்பெருமானுடைய மர்மம் தெரியும். அதனால எப்படி சொன்னா எம்பெருமான் வருவான், ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் ஆப்பண்ணனாக தம்மே தன் மேன்மை பாராதே, அது இடர்பட்ட பொய்களே அரைகுடைய தலைகுடைய வந்து உதவி அதன் ஆபத்தை பரிகரித்து பின்னையும் ஏற்கவே வந்து பரிகரிக்கப் பெற்றுள்ளோம் என நோவுபட்ட பின்பு வந்து பரிகரித்த விதமும் ஒன்றாயித்தோ. அதாவது யானை அப்படி கஷ்டப்பட்டது, கஷ்டப்பட்ட பின்பு நாம் இப்படி ஓடி வந்தோம், தம்முடைய தலைக்குலைய அரைக்குலைய இடுப்புலைய ஆடைக்குலைய இப்படி வந்து சேர்ந்தோமே, இது போய் ஒரு ரட்சணமா, அது நோவுபடுவதற்கு முன்பே வந்து ரட்சிக்க இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் திருவுள்ளம் புண்பட்டு இருக்கு. அதை அறிந்தவள் அதனால என்ன சொல்றா, அன்னைக்கு ஒரு நீர்ப்புழு யானையுடைய காலை பற்றியது, யானையோ பலம் மிகுந்தது, பற்றியதோ ஒரு நீர்ப்புழு முதலை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நானோ பலமற்றவள், என் காலிலே இரண்டு மீன்கள் கயலோடு வாளை விரவி என்று. அன்று ஒரு அடியவனுடைய திருவடியை ஒரு முதலைக்கு பற்ற அதற்காக ஓடி வந்தாயே, எனக்கு எப்படி இருக்குவர், ரெண்டு கால்லையும் நோவு, ரெண்டு கால்லையும் இந்த மீன்கள் கடிக்கின்றன, அதனாலே நீ காக்க ஓடும் என்று எம்பெருமானுடைய மர்மத்தை அறிந்தவள் ஈஸ்வர மர்மஜ்ஞையாய் இருக்கும். மேலும் ஆழ்வார்கள் இந்த சரித்திரத்தை நினைவு கூர்ந்து தனக்கும் எம்பெருமான் இப்படி ஆபன் நிவாரணத்தை செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதாவது அங்கே ஒரு முதலை யானையை பற்றியது, ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்திரியங்களாகிற முதலை அது படுத்துகிறது இழுக்கிறது, அதனாலே அந்த பொய்கைக்கரை இருக்கு, அது சாதாரணமான ஆழமான பொய்கைக்கரைன்னு சொல்ல முடியாது, இது அகாதமான சம்சாரம், அளவே இட முடியாது. அங்கே 100 1000 சம்வத்சரங்கள்னு ஒரு காலம், அது ஒரு காலம், ஆனால் இங்கே காலமோ அனாதி, சம்சாரத்திலே உழல்ந்து கொண்டிருக்கிறோம், சம்சாரமோ அனாதி, இதுவோ அகாதமான சம்சாரம் கடல். மேலும் இந்திரியங்கள் 5 இந்திரியங்களும் படுத்துகின்றன, அங்கே ஒரு முதலை, காலம் அளவுபட்டு இருக்கு, ஆழமும் அளவுபட்டு இருக்கு. அந்த கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கவே ஓடி வந்தாயே, எங்களுடைய துன்பத்தையும் போக்கியருளவோடும் ஆச்சாரியர்கள் பலவிடங்களும் வியாக்கியானம் செய்தருள் இருக்கிறார்கள். ஒரு வாரணம் பணி கொண்டவன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம் பெரியாழ்வாருடைய திருமொழியில், ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் என்று வருகிறது. இங்கே திருவாய்மொழி பிள்ளை ஒரு ஐதிஹ்யம் காட்டியருள்கிறார். திருக்கச்சி நம்பிகள் எம்பெருமானிடத்திலே தேவபெருமானிடத்திலே சென்று ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவரின் உகந்த திருநாமத்தை அடியனுக்கு சாத்தியருள வேணும் என்று. தேவபெருமாளும் ஸ்ரீ கஜேந்திரதாசன் என்ன அவருக்கு திருநாமம் சாத்தியதாக காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஐதிஹ்யம். தேவபெருமாள் கஜேந்திர வரதன் தானே, அதனால் எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த திருநாமமாம் இது. அதாவது கஜேந்திராழ்வானை காப்பாற்றியவன் என்பதை நிரூபகமாக உடையவன். திருப்பாவையிலே புள்ளரையன் கோ என்று காட்டுவர்கள். எம்பெருமானுக்கு அடையாளம் யாருன்னா கருடன் தான், அப்படியேற்பட்ட கருடன். அந்த கருடன் மீது தானே வந்து எம்பெருமான் காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தான், கொன்ன சீற்றம் ஒன்று உண்டு என்கிறார். அப்படி சீற்றத்தோடு வந்தானாம், கருடன் மேலே வருது போல இல்லையாம், சீற்றம் சீற்றமாகிற கோபத்தின் வாகனத்திலே வந்தான். கருட வாகனம்னு சொல்லக்கூடாது, கோபமே அவனுக்கு வாகனமாக இருந்தது, கருடனுடைய வேகம் போறவில்லையாம், அதனால இன்னும் போன்னு குத்துகிறான் கருடனை. தூபாய புல்லூர்ந்து வந்து துறைவழம் என்ன அனுபவிக்கிறார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கஜேந்திர மோட்சத்தை பத்தி ஆழ்வாருடைய பாசுரங்களிலே, இருந்தாலும் சிற்சில இடங்களை மட்டும் அனுபவிக்கிறோம் இப்ப. தூபாய புல் என்னால் வேதமாகிற சப்தம், அதையே வடிவாக உடையவள், வேதாத்மா விககேஸ்வரகான்னு சொல்லப்படுகிறவள். மேலும் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம், அது ரொம்ப சுகமாக இருக்கிறதாம் கருடனுக்கு, போன்னு குத்துவது கூட கருடாழ்வானுக்கு சுகமாக இருக்கிறது என்று காட்டப்படுகிறது. இப்படி கஜேந்திரனுக்கு காப்பாற்ற வந்தான், வேடம் போறவில்லை என்று கருடனையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். புல் ஊர்ந்து என்று அதையும் சேர்த்து இழுத்து கொண்டு மடுவின் கரையிலே வந்து விழுந்தான் எம்பெருமான். இப்படி நேர வர வேண்டுமா காப்பாற்ற என்னால்? நேர வந்தால் தான் எம்பெருமானுடைய ஒளி இருக்குமாம், இல்லாவிட்டால் ஒளி இருக்காது. மறையும் மறையும் என்கிறார் சிற்றாட்கொண்டான். உன் சுடற்சோதி மறையாதே, நீ அங்கே சங்கல்பத்தில் பண்ணியிருந்தா கஜேந்திரனை ரட்சிச்சிருந்தா, அது ஒரு ரட்சணமா? நேர வந்து திருமேனியை காட்டி ரட்சித்ததல்லவோ ரட்சணம் என்று அவனுடைய சுடற்சோதி மறைந்தே கிடக்கும் என்கிறார் இங்கே சுற்றாட்கொண்ட. கடைசியாக திருவெழுகூத்திருக்கையிலே நாத்திசை நடுங்க அஞ்சிறை பரவேறி என்கிற அந்த பாசுர வரிகளை நால்வாய் மும்மதத் திருச்செவி ஒருதனி வேழம் என்கிறார். நாலு திசை நடுங்க அஞ்சிறை புறவை ஏறி என்று கருடாழ்வான் மேலே நல்ல சப்தத்தோடு எம்பெருமான் புறப்படுகிறான். புறப்பட்டு கஜேந்திரனை ரட்சித்தான். இப்பொழுது பார்க்கிறானாம், நால்வாய் மும்மதத் திருச்செவி ஒருதனி வேழம் என்று யானையை தொங்குகின்ற வாயை உடைய மூன்று மதங்களோடு கூடிய இரண்டு செவிகள் இன்னும் ஒரு தனி வேழம் இன்னும் இப்படி சொல்லணுமா? ஒரு வேழம்னு சொன்னாலே போருமே, எதற்காக இவ்வளவு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரஜை ஒரு குழந்தை கிணத்திலே விழுந்து விட்டால் அதை கரையேற்றி காப்பாற்றி, இந்த குழந்தையினுடைய காது என்ன அழகு, கழுத்து என்ன அமைப்பு இருக்கு, கண்கள் எப்படி இருக்கு, கால் என்ன அழகா இருக்கு, தலை என்ன அழகா இருக்கு, நல்ல வேலை காப்பாத்தினோம், அந்த அழகை இழந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவார்களாம். அதே போல எம்பெருமான் கஜேந்திரனை காப்பாற்றினான், காப்பாற்றி இப்படி அனுபவிக்கிறான், நால்வாய் மும்மதத் திருச்செவி ஒரு தனி வேழம் என்று. இப்படி எம்பெருமான் பெரிய சீற்றத்தோட கஜேந்திரனுக்கு ஆபன் நிவாரணத்தை பண்ணி ரட்சித்தான். இங்கே சரித்திரத்தை ஆழ்வார்கள் பல பாசுரங்களில் அனுபவித்த விஷயத்தை நேரத்துக்கேற்ப அறிவிற்கேற்ப சில இடங்களை கொண்டு அடியேன் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, சொன்ன விஷயம் சிறியதுதான், குறைகளை க்ஷமித்திருட வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.